السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. طه، ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் அவன் சொல்கிற விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அவனுடைய அன்பை பெறுவதற்காக நாம் அன்றாடம் பலவிதமான நல்ல அமல்களை செய்கிறோம். அது தொழுகையாக இருக்கலாம், நம்முடைய ஜிக்ர்களாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய சதக்காக்களாக இருக்கலாம், எந்த இபாதாத்துகளாக இருந்தாலும் நாம் அவற்றை செய்வது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக. ஆகவேதான் மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் அமல்களுக்கு அரபியில் குர்பா என்ற பெயரும் இருக்கிறது. குர்பா என்றால் நெருக்கம் என்ற அர்த்தம். அமல்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் பலவிதமாக அமைந்திருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, ஹதீஸில் நமக்கு சொல்கிறது, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமானது அவனுடைய நாலாந்த நஃபில் வணக்கங்கள், நஃபிலான அமல்கள். நஃபிலான அமல்களை அதிகம் செய்ய செய்ய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டே செல்கிறான். அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற ஒரு வழியாக மாறுவதற்கு மனிதன் செய்ய வேண்டிய அமல் எது என்று கேட்டால் அவனுடைய நாலாந்து அமல்கள் தான். ஃபர்தான அமல்களை பொறுத்தவரையில் அதை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, அது செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய விசேஷமான நெருக்கத்தை பெறுவதற்கு, விலாயத்தை பெறுவதற்கு ஒரு மனிதன் வழியாக மாறுவது என்பது ஒரு காலத்துக்கு மட்டும் சொந்தமான ஒன்றல்ல. வழிமார்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள், இனி வரப்போவதில்லை, இப்பொழுது இல்லை என்பதல்ல. மனிதர்கள் எல்லோரும் சமமாக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தாம் செய்யக்கூடிய அமல்களினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறார்கள். அதைத்தான் விலாயத் என்று சொல்கிறோம். நாலாந்தம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, விலாயத்தை பெறுவதற்கான வழி. அன்பான சகோதரர்களே, நாலாந்தம் நாம் செய்கிற அமல்கள் என்று வரும்பொழுது அதில் நிறைய அமல்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது, ஹதீஸில் நமக்கு மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமல், அதுதான் நாலாந்தம் நாம் செய்யக்கூடிய குர்ஆன் திலாவத். குர்ஆனை ஓதுவது குறைந்து கொண்டு செல்கிறது. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் என்பது வெறும் ஒரு காலத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஓதப்படக்கூடிய ஒன்றல்ல. ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாலாந்த அமல்களில் இருக்க வேண்டிய ஒன்றுதான் குர்ஆனுடைய திலாவத். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய திலாவத்துக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை போல வேறு எந்த திக்ருகளுக்கும் கொடுப்பதில்லை. சில பொழுது சில திக்ருகளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகள் வந்திருக்கின்றன. நாம் நன்மைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் சில பொழுது குர்ஆன் திலாவத்தை விட்டுவிட்டு அந்த திக்ருகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். திக்ருகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும், அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆனை புறக்கணித்து விடக்கூடாது. குர்ஆன் என்பது திக்ருகளில் எல்லாம் மிக பெரும் திக்ர். குர்ஆனுடைய திலாவத் என்பது அதிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் போல வேறு எந்த திக்ர்களிலும் கிடைக்க மாட்டாது. அப்படிப்பட்ட நன்மைகளை அல்லாஹு தஆலா குர்ஆன் திலாவத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ரங்கமான உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனைக்கும் குர்ஆன் திலாவத்தில் மருந்திருக்கிறது. குர்ஆன் படிக்கப்பட வேண்டிய ஒன்று, குர்ஆன் புரியப்பட வேண்டும், விளங்கப்பட வேண்டும். இதுவெல்லாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய தனியான ஹக்குகளாக இருந்தாலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய குர்ஆனுடைய கடமைகளில் ஒன்றுதான் குர்ஆனுடைய திலாவத். குர்ஆனை படித்துக் கொள்வதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தார்களோ, ஃபர்முல் அவ்வல் குர்ஆன் இறங்கப்பட்ட அந்த காலத்தில் குர்ஆன் திலாவத்துக்கு அதைவிட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான உளரீதியான உடல் ரீதியான அத்தனை நோய்களுக்கும் பலஹீனங்களுக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மருந்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் யாரை கேட்டாலும் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை சொல்கிறார்கள். எல்லோருக்கும் பிரச்சனை, தீராத பிரச்சனைகள், காரணம் தெரியாத பிரச்சனைகள். வாழ்க்கையில் நெருக்கடி, பணம் இருக்கிறது சந்தோஷம் இல்லை. எல்லா வகையான நல்ல நல்ல சாப்பாடுகளை சாப்பிடுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோர்வு, உடல் எப்பொழுதும் சோர்விலேயே கழிகிறது. வாழ்க்கையில் நெருக்கடி, சந்தோஷம் இல்லை, தீராத நோய்கள் என்று மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை சொல்கிறார்கள். எல்லா விதமான முயற்சிகளும் சிகிச்சைகளும் செய்துவிட்டு பலன் இல்லாத கட்டத்திலே வந்து கேட்கிறார்கள், ஏதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்கிறதா, சிகிச்சைகள் இருக்கிறதா, விசேஷமான எதுவும் துஆக்கள் இருக்கிறதா, பலரும் கேட்கிறார்கள். யாராவது ஒருவர் ஒரு குத்பாவில், ஒரு பயானில் ஒரு விசேஷமான துஆவை சொல்லிவிட்டால் அதை எழுதி அதை ஓத வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். நல்ல விஷயம். ஆனால் அன்பான சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு மிக பெரும் ஒரு சக்தியாக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு வேதம் தான் குர்ஆன். குர்ஆனை திலாவத் செய்வது நாம் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து விடும். ஒரு காலம் இருந்தது, மக்கள் நிறைய குர்ஆன் ஓதினார்கள், வீடுகளில் நிறைய குர்ஆன் ஓதப்பட்டது. நாம் இன்று பேசிக் கொள்ளக்கூடிய நோய்கள் அந்த காலத்தில் இருக்கவில்லை, அந்த மனிதர்களுக்கு இருக்கவில்லை, இன்றும் இல்லை. குர்ஆன் திலாவத் வனுனஸ்லு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாஉன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனில் சில ஆயத்துக்கள் இருக்கின்றன, அந்த ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஷிஃபாவாக ஆகி இருக்கிறார். அதை ஓதப்படுவதனால் இருக்கிற நோய்கள் தீர்ந்துவிடும், பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு பெயர் பரக்கத் செய்யப்பட்ட வேதம். யாரெல்லாம் குர்ஆனுடன் சம்பந்தம் வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் பரக்கத்தை கொண்டு வராமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும். குர்ஆன் மூலமாக மனிதனுடைய பிரச்சனைகள் தீர்கின்றன. மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குர்ஆன் திலாவத் வந்துவிட்டால் போதும், அந்த திலாவத் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கைதுகளையும் நலவுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு வீட்டுக்குள் குர்ஆன் திலாவத் ஆரம்பமாகிவிட்டால் அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை கைதுகளையும் அந்த குர்ஆன் கொண்டு வந்து சேர்க்கும்.
வாழ்க்கையில் நெருக்கடியா, வீட்டுக்குள் சந்தோஷம் இல்லையா, வீட்டுக்குள் நோயா, பிரச்சனையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, வருமானம் போதாதா, அல்லது நிகாஹ்கள் திருமணங்கள் சரி வருவதில்லையா, குர்ஆன் திலாவத் என்ற ஒரு அமல் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு வந்துவிடும். அது மனிதனுக்கு தேவையான சகல ஹைர்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சக்திமிக்க ஆயுதமாகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பெரும் அமலை திலாவத் என்று சொல்லக்கூடிய, குர்ஆன் ஓதுதல் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் அமலை நமக்கு தந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் திலாவத்தை அதிகமாக செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் கூட பரக்கத் செய்கிறார். நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான், நமக்கு நேரம் போதாது, நேரத்தில் பரக்கத் இல்லை, அந்த காலத்தில் நாங்கள் ஒரு நாளில் செய்த வேலையை இன்று பல நாட்களில் செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இல்லை. அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு, பொதுவாக மனிதர்களில் மனிதர்களுக்கு ஒரு வருஷத்தில் பூர்த்தியாகக்கூடிய காரியங்களை சில மனிதர்களுக்கு அவன் நாடினால் சில மாதங்களில், நாட்களில், சில மணி நேரங்களில், சில வினாடிகளில் நிறைவேற்றி கொடுத்து விடுகிறான். அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எந்த ஒரு காரியமும் ஒரு வருஷத்தில் தான் முடிய வேண்டும், பல மாதங்களில் தான் முடிய வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு கிடையாது. சாதாரணமாக மனிதர்களுக்கு மாதங்களில் தேவையாகக்கூடிய காரியங்கள், மாதங்களில் நிறைவு அடையக்கூடிய காரியங்களை அல்லாஹு தஆலா நாடினால் சில மனிதர்களுக்கு நிமிஷங்களில் பூர்த்தி செய்து கொடுப்பான். இந்த பரக்கத் வாழ்நாளில் வேண்டுமென்றால் கிதாபுல்லாஹ்வுடன், அல்லாஹ்வுடைய வேதத்துடன் நெருங்கிய சம்பந்தம் இருக்க வேண்டும். அந்த நெருங்கிய சம்பந்தம் இருந்தால் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம். மற்றவர்கள் பல நாட்களில் செய்கிற காரியங்களில் நாம் சில மணி நேரங்களில் செய்து விடலாம். அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்துக்கு கொடுத்திருக்கிறான். சஹீஹுல் புகாரியில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜபூரை கொடுத்திருந்தான். எப்பொழுதும் மிக ஆசையுடன், மிக ஆர்வமாக, உற்சாகமாக, மிக அழகாக அந்த ஜபூரை ஓதுவார்கள். அந்த ஜபூரை ஓதுவதிலே அவர்களுக்கு இருந்த இன்பம் வேறு எதிலும் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த திலாவத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பரக்கத்தை அந்த ஹதீஸ் சொல்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணம் போக நாடினால் கானயமுரு பிதாபத்திஹி ஃபதுஸ்ரஜ், அவர்களுக்கு போகக்கூடிய அந்த வாகனங்கள், அந்த காலத்தில் அவர்கள் குதிரைகளில் பயணம் செய்வார்கள், ஒட்டகங்களில் பயணம் செய்வார்கள். அந்த அந்த மிருகங்களில் பயணம் செய்யும் பொழுது அதற்கு சில ஏற்பாடுகள், ஆசனங்கள் அதிலே கட்டப்படும், இது போன்று கால் வைப்பதற்காக அந்த மிதிபலகை இருக்கிறது, இதை கட்டுவார்கள். இந்த வேலைகளை செய்யுமாறு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுவார்கள். வேலைக்காரர்கள் அந்த வாகனங்களை தயார் செய்ய ஆரம்பிப்பார்கள். இவர்கள் ஜபூரை விரித்து, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை விரித்து ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அங்கு வேலை நடந்து கொண்டிருக்கும், இவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அந்த வேலை நடந்து முடிவதற்குள் முழு ஜபூரையும் ஓதி முடித்து விடுவார். ஜபூர் என்பது கொஞ்ச நேரத்தில் ஓதி முடிக்க முடியுமான ஒரு சிறிய வேதம் அல்ல, அது நிறைய இருந்தது, அதில் நிறைய நிறைய ஆயத்துகள் இருந்தது, நிறைய ஓத வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரத்தில் பரக்கத் செய்து கொடுத்தார். நேரத்தில் இரண்டு வகை இருக்கிறது, தூலுல் வக்த், ஆர்துல் வக்த். தூலுல் வக்த் என்பது நேரத்தின் நீளம், இது எல்லோருக்கும் சமமானது. ஒரு நாளில் 24 மணித்தியாலங்கள் என்றால் அது எல்லோருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஆர்துல் வக்த், நேரத்தின் அகலம், இது எல்லோருக்கும் சமமானதல்ல. யாரெல்லாம் உலகத்தில் கொஞ்ச நேரத்தில் நிறைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சரித்திரத்தில் படிக்கிறோமோ அவர்கள் நேரத்தின் நீளத்தில் செய்யவில்லை, நேரத்தின் அகலத்தில் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் பரக்கத், வாழ்க்கையில் கொஞ்ச நேரத்தில் நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் திலாவத் அதிகமாக செய்யப்பட வேண்டும். குர்ஆன் திலாவத் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இன்று மனிதர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு நோய்தான் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் திடீரென்று அவர்களுடைய உறுப்புகள் செயலிழந்து போய்விடுகின்றன. அன்பான சகோதரர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், யார் குர்ஆன் திலாவத்தை அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் உறுப்புகள் செயலிழந்து போகக்கூடிய நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நோய்கள் இன்ஷா அல்லாஹ் வரமாட்டாது. ஒரு காலம் இருந்தது, அப்படி யாரும் இருக்கவில்லை. அந்த காலத்தில் குர்ஆன் திலாவத்து நிறைய இருந்தது. குர்ஆன் திலாவத்துடைய பரக்கத்தினால் உறுப்புகள் மிக உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்கும். உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய நோய்கள் இன்ஷா அல்லாஹ் வரமாட்டாது. குர்ஆன் திலாவத் என்பது அவ்வளவு சக்தி மிக்க ஒரு மருந்து. மனிதனுக்கு வயது செல்ல செல்ல அவனுடைய புத்தி பலகீனமாகிக் கொண்டு செல்கிறது, புத்தி குறைந்து கொண்டு செல்கிறது. 40 வயதில் மிகப்பெரிய அறிஞனாக இருந்தவன் 80 வயதை தாண்டி விடும் பொழுது அவனுடைய புத்தியில் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறான். ஒரு கவிஞர் சொல்கிறார், உலகத்தில் ஒரு மனிதன் 80 வருஷம் வாழ்ந்து விட்டால் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை, அவர் நிச்சயமாக சலித்து போய்விடுவார். மறதி உண்டாக ஆரம்பித்து விடும், அறிவில் பலகீனம் உண்டாக ஆரம்பித்து விடும். ஆனால் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மன் மத்தஅஹுல்லாஹு தஆலா பிதிலாவத்தில் குர்ஆன், அல்லாஹு தஆலா யாருக்கு குர்ஆன் திலாவத்துடைய இன்பத்தை கொடுத்து குர்ஆன் திலாவத் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டானோ, மத்தஅஹு பிஅக்லி, அவர் வாழ்நாள் காலம் முழுக்க தன்னுடைய அறிவை தன்னுடைய அந்த அறிவை கொண்டு பயனடையக்கூடிய அறிவை கொண்டு அவர் பயனடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவருடைய அறிவில் குறைபாடு வரமாட்டாது. வைன் பலகமியாசனா, அவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவருக்கு அறிவில் குறைபாடு ஏற்பட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் திலாவத் என்பது வாழ்க்கையில் நாளாந்தம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அமல். இந்த அமல் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை மிக வெளிச்சமாக இருக்கும், அமல்களில் உற்சாகம் இருக்கும், சோம்பல் இருக்க மாட்டாது. குர்ஆன் திலாவத் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய அன்பு, அல்லாஹ்வுக்கு அவனுடன் இருக்கக்கூடிய அன்பு, இதை அளக்கக்கூடிய அளவுகோல் தான் குர்ஆன் திலாவத்துடைய பாக்கியம். நாம் உலகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க முடியாது, நேரடியாக அவனுடன் பேச முடியாது. ஆனால் அவன் தன்னுடைய ஜாத்துடன் சம்பந்தப்பட்ட ஒன்றை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதுதான் அவனுடைய கலாம், அவனுடைய பேச்சு. குர்ஆன் என்பது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, இது அவன் பேசிய பேச்சு. அவனுடைய ஜாத்துடன் சம்பந்தப்பட்ட அவனுடைய பேச்சை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடன் பேச வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட்டால் அவருக்கு இருக்கிற ஒரே வழி அவர் குர்ஆனை ஓதட்டும். குர்ஆனை திறந்து ஓதினால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹு தஆலா நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறான், நம்முடன் நேரடியாக பேசுகிறான். மலக்குகள் எப்பொழுதும் இபாதத்தில் இருப்பார்கள். லா யஸூன் அல்லாஹ், அவர்கள் பாவமே செய்வதில்லை. ஒரு சாரா ருக்குல இருப்பார்கள், தொழுகையில் இருப்பார்கள், சிலர் சுஜூதில் இருப்பார்கள். அவர்கள் லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்திரூன், யாரும் இபாதத் செய்ய மறுப்பதில்லை, எப்பொழுதும் இபாதத்திலேயே இருப்பார்கள், அவர்களுக்கு சோர்வு வருவதும் இல்லை. சில மலக்குகள் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் கியாமத் வரைக்கும் அவர்கள் சுஜூதிலேயே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இபாதத்தில் இருக்கிறார்கள், ருகூல இருக்கிறார்கள், எல்லா இபாதத்துகளையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது என்ற அந்த இபாதத்தை பொறுத்தவரையில் இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. குர்ஆன் திலாவத் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான். ஆகவேதான் யாராவது ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுவதை கேட்டுவிட்டால் மலக்குகள் மிக வேகமாக வந்து விடுகிறார்கள். குர்ஆனை கேட்பதில் அவர்களுக்கு அவ்வளவு இன்பம். ஒரு மனிதன் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழுந்து அழகாக குர்ஆனை ஓதும் பொழுது மலக்குகள் வந்து அவனுடைய வாயுடன் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த குர்ஆனை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். சில பொழுது அவர்களுடைய அணி வானம் வரைக்கும் நின்று கொண்டு செல்லும். குர்ஆனை கேட்பதில் அவ்வளவு ஆசை, அவ்வளவு இன்பத்துடன் அவர்கள் குர்ஆனை கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் மனிதர்கள், நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. குர்ஆனை அதிகம் ஓதுகிறவர்களுடைய துஆக்கள் மிக வேகமாக கபூலாகிவிடும். காரணம், நாம் உலகத்திலே மனிதர்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறோம். நம்முடைய பேச்சை கேட்டால் தூரத்திலிருந்தே சொல்லுவார்கள், இன்னார் பேசுகிறார். எத்தனையோ அறிவிப்பாளர்களுடைய அந்த அவர்களுடைய குரலை நாம் தூரத்திலிருந்து கேட்டாலே சொல்லிவிடுகிறோம், இன்னால் பேசுகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு, அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு நமக்கு நம்முடைய காதுகள் பழகிவிட்டன. காதுகளுக்கு தெரியும் இது யார் என்பது தெரியும். மனிதன் தன்னுடைய பேச்சாற்றலினால் வானத்தில் உள்ளவர்களுடைய அறிமுகத்தை பெற முடியாது. வானத்தில் உள்ளவர்களுடைய அறிமுகத்தை பெறுவதற்கு அவனுடைய துஆவும் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை அதிகம் ஓதுகிறவர்கள் அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய குரலை கேட்டு 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 மலக்குகளுக்கு எப்பொழுதும் தெரியும். ஆகவே அவர்கள் எதற்காக கையெந்தினாலும் அவர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. அன்பான சகோதரர்களே, தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் குர்ஆன் திலாவத் செய்வது என்பது உலமாக்கள் சொல்கிறார்கள், அதில் ஒரு மனிதனுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவனுடைய ரூஹுக்கும் தேவையான அவ்வளவு போசாக்குகளும் அதிலே இருக்கிறது. தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுவது, நாம் எல்லாம் குர்ஆனில் ஓது ஒரு பகுதியையாவது நாங்கள் பாடமிட்டு வைத்துக் கொண்டு தஹஜ்ஜுதுல எழுந்த வெறும் ஒரு சூறாவாக இருக்கலாம், ஒரு சூறா முஸ்ஸம்மிலாக இருக்கலாம், நாம் அதை பாடமிட்டு வைத்துக் கொண்டு, அல்லது சூறா முல்காக இருக்கலாம், சூறா யாசீனாக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, தஹஜ்ஜுதுடைய அந்த தொழுகையிலே நாங்கள் ஓதும் பொழுது நாங்கள் வானலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிமுகமாகிறோம். நாம் யோசிக்க தேவையில்லை, நாம் யார், பெரிய மனிதர்களுடைய கராத்தை என்றால் மலக்குகள் கேட்பார்கள், நம்முடைய உள்ளமெல்லாம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது, நம்முடைய திலாவத்தையும் கேட்பார்களா என்று யோசிக்க தேவையில்லை. அன்பான சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது மலக்குகளுக்கு தெரியாது. நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மலக்குகளுக்கு அங்கு தேவை குர்ஆனை கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான். யார் ஓதினாலும் அவர்கள் அந்த கிராஅத்தை, அந்த திலாவத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்நாளின் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இரவு பகல் என்று இருக்கிறது. பகல்களுக்கு சமமாக இரவுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவுகள் என்பது வெறும் தூங்கி கழிப்பதற்காக வேண்டிய அல்ல. இரவுகள் என்பது ஒரு பகுதி உடலுடைய சுகத்துக்காக என்று இருந்தாலும் மறுபகுதி அது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரி ரிவாயத் இருக்கிறது, இரவை மூன்றாக பிரித்தால் கடைசி மூன்றாம் பகுதியில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் இருந்து மக்களை அழைக்கிறார். ஹல் மின் தாஇன் ஃஅஸ்தஜீப லஹ், துஆ கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஹல் மின் சாஇல், தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறேன். ஹல் மின் முஸ்தஃபிர், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு இது நடக்கிறது என்றால் அந்த பகுதியில் அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார், அது தூக்கத்துக்குரிய நேரம் அல்ல, அது அல்லாஹ்வுடன் இரகசியம் பேசுகிற நேரம். அது அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு குர்ஆனை அழகாக ஓத வேண்டிய, திலாவத் செய்ய வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மிக வேகமாக பெற்றுக் கொள்ளலாம். வேறு எந்த நேரத்தில் போனாலும் அந்த நேரத்தில் நாம் செய்கிற அமலை செய்கிறவர்கள் நம்முடன் சேர்ந்து நிறைய பேர்கள் இருப்பார்கள். இப்பொழுது நாம் துவா கேட்டால் இந்த நேரத்தில் துவா கேட்பவர்கள் உலகத்திலே லட்சக்கணக்கானவர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது, அவனிடத்தில் கையேந்தும் பொழுது, நாம் குர்ஆன் திலாவத் செய்யும் பொழுது, சில பொழுது நம்முடைய ஊரில் நம்முடைய சத்தம் மட்டும்தான் வானத்துக்கு போய்கொண்டிருக்கும். நமக்கு கூட்டாளிகள் அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், மிக குறைவானவர்கள். அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை எல்லோருக்கும் கொடுப்பதும் இல்லை. அவன் தெரிவு செய்கிற நல்லடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் எழுந்து குர்ஆன் ஓதுவதற்கும் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, நாம் ஒரு வழியாக மாறுவதற்கு, நாம் இலகுவான ஒரு வழி இருக்கிறது என்றால், இலகுவான ஒரு அமல் இருக்கிறது என்றால், அதுவும் ஒன்று தஹஜ்ஜுதுடைய தொழுகை. தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மிக லேசாக கொண்டு வந்து தந்துவிடும், மிக லேசாக பெற்று தந்துவிடும். அந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான். யாருக்கும் எதையும் மறுப்பதில்லை, எது கேட்டாலும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, நாம் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் திலாவத்தில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா துஆ கேட்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை விடவும் சிறந்ததை கொடுக்கிறான். குர்ஆன் திலாவத் அதிகமாக செய்வதனால் ஒருவருக்கு துஆ கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்று அவர் கவலைப்படுகிறாரா? அல்லாஹு தஆலா துஆ கேட்பவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பாக்கியங்களை விடவும் சிறப்பானதை அந்த மனிதனுக்கு கேட்காமலேயே கொடுத்து விடுகிறான். அவ்வளவு சிறப்பான ஒரு அமல் தான் குர்ஆனுடைய திலாவத். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் இந்த சூழலை நாம் உருவாக்க வேண்டும். இரவு காலங்களில் குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார்கள். அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் யமன்ல இருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள். மதீனாவில் வந்து அவர்கள் குடும்பங்களாக வீடுகள் அமைத்து அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அபு மூசல் அஷ்அரி என்ற சஹாபியும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அபு மூசல் அஷ்அரி அவர்களைப் போல இன்னும் பலர் இருந்தார்கள். அவர்கள் குர்ஆன் திலாவத் செய்ய ஆரம்பித்தால் மிக அழகாக குர்ஆன் ஓதுவார்கள். அவர்களுடைய குர்ஆன் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும். வீடுகளில் நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமில் இந்த ரிவாயத் இருக்கிறது, எனக்கு பகல் காலங்களில் கேட்டால் இந்த அஷாரியங்களுடைய வீடுகள் எனக்கு எது என்று தெரியாது. பகல் காலங்களில் அவர்களுடைய வீடுகள் எது என்று எனக்கு தெரியாவிட்டாலும், இரவு காலங்களில் நான் வெளியே செல்லும் பொழுது நிகழ்ச்சரியாக அஷாரி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய வீடுகளை நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் இரவு காலங்களில் குர்ஆனை ஓதுகிறார்கள், நிறைய குர்ஆன் ஓதுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இரவுகளில் விசேஷமாக இரவுடைய ஆரம்ப பகுதிகளில் நிறைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இரவுடைய ஆரம்பங்கள் அழகாக இருந்தால் இரவின் கடைசி பகுதி அழகாக இருக்கும். இரவின் ஆரம்பத்தை வீணாக்கிவிட்டு இரவின் கடைசி பகுதியை அலங்கரிக்க நினைத்தால் அந்த பாக்கியம் கிடைக்காது. யாருடைய தஹஜ்ஜுத் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியை வீணாக்கிவிடக் கூடாது. மகரிபுக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் இது, அன்பான சகோதரர்களே, இது வீணான கர்மங்களுக்குரிய நேரம் அல்ல. அனுபவத்தில் கண்ட உலமாக்கள் எழுதுகிறார்கள், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் பரக்கத் செய்யப்பட்ட நேரம். நம்முடைய பிந்திய இரவு பரக்கத்தாக அமையுமா இல்லையா என்பது அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் தங்கி இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் வீணான காரியங்களில் கழித்து விட்டால் நம்முடைய இறுதி பகுதி, நம்முடைய இரவின் இறுதி பகுதி அது செழிப்பானதாக இருக்க மாட்டாது, அதுவும் வீணாகி போய்விடும். இது நாம் அனுபவத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று. மகரிபுக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரங்களில் அதை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது, அதையும் தாண்டி பாவங்களில் அந்த நேரங்கள் செலவழிந்து விடக்கூடாது. இன்றைய ஒரு காலத்திலே எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதினார்கள், குறைந்தபட்சம் யாசீனையாவது ஓதினார்கள், இந்த காலத்தில் அந்த நேரங்கள் வெறும் நாடகங்களுக்குரிய நேரமாக மாறி இருக்கிறது. அன்பான சகோதரிகளே, எங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த சத்தங்கள் வரக்கூடாது. யார் யாரோ சம்பாத்தியத்துக்காக பிரபல்யத்துக்காக எதை எதையோ செய்கிறார்கள், நடிக்கிறார்கள், அவர்களுடைய சத்தங்கள் எங்களுடைய வீடுகளிலிருந்து வரக்கூடாது. எங்களுடைய வீடுகளிலிருந்து பாட்டு சத்தங்கள் வெளியில் வரக்கூடாது. எங்களுடைய வீடுகளிலிருந்து குர்ஆன் திலாவத்துடைய சத்தங்கள் வர வேண்டும். இஷாவுக்கு பிறகு பேசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். மகரிபுக்கு பின்னால் தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னால் பேசக்கூடாது. மிக நிர்பந்தமாக இருந்தாரிகள் வந்திருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி இருக்கிறது. கணவன் மனைவியுடைய சில பேச்சுகளுக்கு அனுமதி இருக்கிறது. சில நல்ல காரியங்களுக்கு அனுமதி இருக்கிறது. பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது என்றாலும் ஆகமான பேச்சுக்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால் நெருக்கிறார்கள், தடுக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இஷாவுக்கு பின்னால் திலாவத்துடன் நம்முடைய தூக்கம் வர வேண்டும். 100 ஆயத்துக்கள் ஓதுங்கள். ஹதீஸ்களில் மிக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அல்லது தூண்டப்பட்டிருக்கிறது, 100 ஆயத்துக்களை ஓதுங்கள் தூங்குவதற்கு முன்னால். முடியாதா? 10 ஆயத்துக்களையாவது ஓதுங்கள். லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அந்த இரவுடைய மறதியாளர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயர் எழுதப்பட மாட்டாது. இதுக்கெல்லாம் தௌஃபீக் வேண்டும். 10 ஆயத்துக்கள் ஓதுவது என்பது சூரா ஃபலக்கையும் சூரா நாசையும் ஓதிவிட்டால் 11 ஆயத்துக்கள் வந்துவிடும். ஆனால் அதை செய்வது நம்முடைய ஆற்றலில் தங்கிய ஒன்று அல்ல. அதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். இல்லை என்றால் மனிதன் ஓத நினைப்பான், சுப்ஹான் அல்லாஹ் என்று 33 தடவைகள் சொல்ல வேண்டும் என்று நினைத்து சுப்ஹான் அல்லாஹ் என்று விரலை வைக்கும் பொழுதே கண் மூடிவிடுவார், தூக்கம் போய்விடும். தௌஃபீக் வேண்டும் அல்லாஹ்வுடைய. அன்பான சகோதரர்களை, இரவுகளை வீணா, நம்முடைய வாழ்க்கையில் அரைவாசி பகுதி இரவுகள் தான். இரவுகள் வீணாகிவிடக்கூடாது. தஹஜ்ஜுதை நாங்கள் வளமையாக்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கும். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற அந்த பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய தேவை வரமாட்டாது. அங்கு கண்ணீர் வடித்தால் உலகத்தில் யாருக்கு முன்னால் கண்ணீர் வடிக்க வேண்டிய, தலை சொரிய வேண்டிய கேவலமான நிலைகள் வரமாட்டாது. அந்த நேரத்தில் கேட்கிறான், அனைத்தும் கொடுக்கப்படும். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவைகள் வந்தாலும் நமக்கு முதலாவது நினைவுக்கு வர வேண்டும், இன்று இரவு எழுந்து நான் தஹஜ்ஜுதில் குர்ஆன் ஓதி தொழுது விட்டு என்னுடைய தேவையை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லி பூர்த்தி செய்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அப்பாயின்ட்மென்ட் தான் இந்த தஹஜ்ஜுதுடைய நேரம். கடைசி 3 பகுதி மகரிபுடைய அசானுடைய நேரத்தில் இருந்து ஃபஜ்ருடைய அசான் வரைக்கும் உள்ள நேரத்தை 3 பிரித்தால் 3 வரக்கூடிய அந்த பகுதி, இதுதான் அந்த துவாவுக்குரிய பகுதி. இதுதான் தஹஜ்ஜுதுக்கு மிக விசேஷமான நேரம். மகரிபில் இருந்து ஃபஜ்ருடைய அசான் வரைக்கும் 9 இருந்தால் கடைசி 3 தியானங்கள். இந்த நேரத்தில் கையேந்துபவர்கள் யாரும் நெருங்கையாக கைகளை கீழே விடுவதில்லை. அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அடைந்தவர்கள் 1000 லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களை, இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுடைய சம்பவத்தை சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது. சில சம்பவங்கள் நமக்கு மிக பெரும் பாடமாக, நமக்கு பெரும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிற காரணத்தினால் உலமாக்கள் நிறைய சம்பவங்களை, நடந்த சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பக்தாத் என்ற அந்த நகரத்தில் ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு சில சொத்துக்கள் இருந்தது. அந்த காலத்தில் பக்தாதுக்கு கவர்னராக இருந்தவர், ஆட்சியாளராக இருந்தவர், அவருக்கு நிறைய சொத்துக்களுடைய ஆசை, நிறைய பேர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக பறித்து கொண்டார். இந்த பெண்ணுடைய சொத்துக்களும் அவரால் பறிக்கப்படுகிறது. இந்த பெண்ணுக்கு அதுதான் இருந்த வருமானம், வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. இந்த பெண் வேறு வழி தெரியவில்லை, நேராக அந்த ஆளுநரிடத்திலே சென்று, அந்த ஆட்சியாளரிடத்திலே சென்று தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார். நீங்கள் என்னுடைய சொத்தை, எனக்கு இருந்த இந்த காணி, இந்த கட்டடத்தை நீங்கள் அநியாயமாக எடுத்திருக்கிறீர்கள், தயவு செய்து அதை திருப்பி தந்துவிடுங்கள், எனக்கு வேறு வழி இல்லை. அவன் பெருமை பேச ஆரம்பித்தான். நான் எனக்கு திருப்பி தர வேணும், நான் அதிகாரி, நான் எடுத்திருக்கிறேன், ஏன் திருப்பி தர வேண்டும் என்றெல்லாம் அவன் பெருமை பேசினான். இந்த பெண்ணுக்கு செய்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. கடைசியாக சொன்னால், நீங்கள் அப்படி சொல்வதாக இருந்தால் நான் உங்களுக்கு பதுவா செய்ய போகிறேன். இந்த வார்த்தையை சொன்னதும் அவன் அதை கிண்டலாக எடுத்துக்கொண்டான். கிண்டலாக அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அன்பான சகோதரர்களே, அவன் கிண்டலாக சொன்ன அந்த வார்த்தையை உள்ளங்களில் பதிய வைப்பதற்காகத்தான் இந்த சம்பவம் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் கிண்டலாக சொன்னான், நீ எனக்கு பதுவா செய்ய போறாயா? அலைக்கு பிசுலுத்தில் லைலில் அகீர், கடைசி இரவுல, தஹஜ்ஜுதுல, அந்த கடைசி மூன்றாம் பாதியில பதுவா செய். அவன் உண்மையாக சொல்லவில்லை, அவன் கிண்டலுக்கு சொன்னான். இந்த பெண்ணுக்கு அப்பொழுதுதான் அப்படி ஒரு நேரம் இருக்கிறது என்று தெரியும். அந்த பெண் பதிலுக்கு சொன்னால், நீங்கள் அப்படி சொல்றதாக இருந்தால் அதே நேரத்தில் நான் செய்கிறேன். திரும்பி போய்விட்டால், அன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கிறாள், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே கையை ஏந்தி பதுவா செய்ய ஆரம்பிக்கிறாள். சில நாட்கள், சில உலமாக்கள் சொல்றாங்க ஒரு வாரம் கழியவில்லை, அந்த கவர்னர், அந்த ஆளுநர் அரசரினால் பதவி நீக்கம் செய்யப்படுகிறான். அவனுடைய முழு சொத்துக்களும், அவன் அபகரித்திருந்த முழு சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படுகிறது, மீட்டி எடுக்கப்படுகிறது. அவனுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த ஊர் மக்களுடைய முன்னிலையில் அவனுக்கு கசையடி தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த பெண் வீட்டுக்குள்ளே சும்மா இருக்கவில்லை. இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டதும் அந்த பெண் எழுந்து அந்த ஆளுநருக்கு முன்னால் வந்து எல்லோரும் பார்த்திருக்க ஒரு வார்த்தை சொன்னால், உனக்கு நல்ல கூலி கிடைக்க வேண்டும், நீ எனக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பாடத்தை படித்து தந்திருக்கிறாய், நீங்க சொன்னது மாதிரி அதே நேரத்தில் நான் பதுவா செய்தேன், அந்த பதுவாவுடைய முடிவுகளை நான் இப்பொழுது கண்டுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் திரும்பி செல்கிறார். அந்த பெண்ணுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைத்து விடுகிறது. அன்பான சகோதரர்களே, அலைக்கு பிசுலுத்தில் லைலில் அகீர், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வார்த்தை தான் நமக்கு நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும். எனக்கு இரவின் கடைசி பகுதி இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் இதை அல்லாஹ்விடத்திலே சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து. இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வராத பிரச்சனைகளையும் பேசுகிறார்கள். இப்படியே போனால் நம்முடைய நிலை என்னவாகும், அதுவாகும், இதுவாகும் என்று வராத பிரச்சனைகளையும் பிரச்சனைகளாக பேசுகிறோம். பல மணி நேரங்கள் பேசுகிறோம், பல நாட்கள் பேசுகிறோம். மனிதர்களிடத்திலே பேசுவதை விட்டுவிட்டு நாம் இதை அல்லாஹ்வுக்கு முன்னால் பல மணி நேரங்கள் அல்ல, 5 நிமிஷங்கள் பேசிவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் மனிதர்களில் போய்விட்டன. நாம் பணத்தை நம்புகிறோம், நாம் பலத்தை நம்புகிறோம், நாம் அரசாங்கத்தை நம்புகிறோம், நாம் சக்திகளை நம்புகிறோம், நாம் ஆயுதங்களை நம்புகிறோம். இப்படியே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்நாள் பூராவும் சோதனைகளில் தான் இருக்க வேண்டி வரும். நம்முடைய பிரச்சனைகள் தீரமாட்டாது. பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நாம் நமக்காக மட்டும் கையேந்தக்கூடாது. இந்த நேரத்தில் எழுந்து சொல்லக்கூடிய கையேந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் நாம் நம்முடைய குடும்பத்துக்காக கையேந்துவோம், நம்முடைய ஊர் மக்களுக்காக கையேந்துவோம், நம்முடைய நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நமக்கு உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள் பலர். ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான உபகாரங்களை செய்திருப்பார்கள். யார் யாரோ செய்த உபகாரத்தில் வளர்ந்துதான் நாங்கள் இன்று நல்ல நிலையில இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லிவிட்டோமா, நன்றி செலுத்தி விட்டோமா என்று கேட்டால் நாம் இதுவரைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை. அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு, அவர்களுக்கெல்லாம் பிரதி கூலி கொடுப்பதற்கு உரிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள். ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய ஒரு வழக்கம் இருந்தது, தஹஜ்ஜுதை தவற மாட்டார். நேர காலத்துடன் இருந்து இரவின் மூன்றாம் பகுதியிலிருந்து நீண்ட நேரம் தஹஜ்ஜு தொழுதுவிட்டு நீண்ட நேரம் துஆ கேட்பார். அவருடைய வழக்கம் இருந்தது, ஒவ்வொரு நாளும் அந்த தஹஜ்ஜுதுக்கு எழும்பும் பொழுது அவரிடத்தில் 70 மனிதர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கும். அந்த இரவும் அந்த குறிப்பிட்ட 70 பேருக்கும் அவர் துவா செய்வார். அந்த 70 மனிதர்களுடைய பெயர்களில் வாழ்க்கை வாழ்கிறவர்கள், வாழ்ந்துவிட்டு கபருக்கு போய்விட்டவர்கள், இப்படி பலருடைய பேர் இருக்கும். நிறைய மௌத்தாகிவிட்டவர்களையும் சேர்த்துக் கொள்வார். இது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் குறித்த நேரத்தில் அவர் எழுந்து கொள்ளவில்லை, கண் மிகைத்து தூங்கிவிடுகிறார். அவர் ஒரு கனவு காண்கிறார். இந்த கனவில் பெரிய ஒரு கூட்டம், எல்லோரும் மௌத்தாகி போய்விட்டவர்கள், பெரிய ஒரு கூட்டம் அவரிடத்தில் வந்து அவரை சூழ்ந்து கொண்டு சொல்கிறார்கள், என்ன நடந்து விட்டது இன்று? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய கபரை, எங்களுடைய கபறுகளை நீங்கள் பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருந்தீர்கள், இன்று அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் நமக்கு வரவில்லையே, என்ன நடந்து விட்டது, எங்கு போய்விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர் கண் விழித்துக் கொள்கிறார், அவர் உணர்ந்து கொள்கிறார், இன்றைய தினம் நான் துவாவை விட்டுவிட்டேன். நாம் பெரிய துவாக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு மனிதருக்கு அல்லாஹும்மா ஃபிர் லஹு, அல்லாஹும்மா ஃபிர் லி ஃபுலான், யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயா, நம்முடைய பார்வையில் இது ஒரு சிறிய ஒரு துவா தான். ஆனால் இந்த துவாவுடைய பெருமதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த துவாவுடைய பெருமதி எவ்வளவு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், மௌத்தாகி கபர்கள் இருக்கிறவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தெரியும் அந்த துவாவுடைய பெருமதி என்ன. அல்லாஹு அல்லாஹுமோ, இரண்டு வார்த்தைகள் தான், ஆனால் அது சாதாரணமானதல்ல. மௌத்தானவர்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி துவா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ரப்பனா ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா என்று தொடரக்கூடிய அந்த துவாவில் நாம் மௌத்தானவர்களுக்காக மஃபிரத்துக்காக துவா செய்ய, ஒரு வார்த்தை தான், ஆனால் அது சாதாரணமான வார்த்தை அல்ல, அது மிக பெரும் கபர்களை வெளிச்சமாக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பரிசுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வார்த்தை. நம்மிடத்துல பணம் இருந்தால் அந்த பணத்தை நாங்கள் தர்மம் செய்ய நினைத்தாலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். ஆனால் துஆக்களினால் மக்களுக்கு நாங்கள் தர்மம் செய்ய ஆரம்பித்தால் அந்த தர்மத்தை நாம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கலாம். அதம் அலைஹி இஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மரணித்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் கொடுக்கலாம், அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் மிக பெரும் பகுதியை நாம் ஏன் வீணாக்க வேண்டும்? அன்பான சகோதரர்களே, தூங்கியது போதும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மரணித்து விட்டால் படுக்கைக்குத்தான் போக போகிறோம், அது நிரந்தர படுக்கை. கபர்களுக்கு போய்விட்டால் மீண்டும் எழுந்து வர முடியாது, அங்கு படுக்கை தான். உலகத்திலே ஓய்வெடுக்க நினைத்தால் அங்கே ஓய்வு கிடைக்க மாட்டாது. அங்கே ஓய்வு வேண்டுமா? உலகத்திலே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எதுவும் நாம் ஆரம்பத்தில் நினைக்கலாம், தஹஜ்ஜுதுக்கு நாலாந்தம் எழுந்து தொழுவது, 3 மணிக்கு எழும்புவது, 4 மணிக்கு எழும்புவது என்றால் மிகப்பெரும் கஷ்டமாக இருக்குமே, அது எப்படி செய்யலாம்? அவ்வாறு எழுந்து விட்டால் என்னுடைய தொழிலை பாதிக்கலாமே, நான் ஆபீஸ்ல போய் எப்படி இருக்க போகிறேன், வேலைக்கு போய் எப்படி உற்சாகமாக இருக்க போகிறேன் என்ற எண்ணங்களை எல்லாம் சேத்தான் நம்முடைய உள்ளத்தில் போடலாம். அன்பான சகோதரர்களே, அது பொய்யான எண்ணங்கள். நம்முடைய உடலுக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதற்கு உடல் பழகிவிடும், அவ்வளவுதான். நாம் எதுக்கு பழக்குகிறோமோ அப்படியே உடல் பழகிவிடும். நாம் சோம்பலுக்கு பழக்கிவிட்டோம், நாம் தூக்கத்துக்கு பழக்கிவிட்டோம். எப்பொழுதும் உடலையும் நஃப்ஸையும் எதிரிகளாக பார்க்க வேண்டும். நம்முடைய ரூஹ் நினைக்கிறது வந்த இடத்துக்கு சொர்க்கத்துக்கு போய் சேர வேண்டும், ஆனால் இந்த உடல் ஆசைப்படுகிறது எனக்கு இன்பம் வேண்டும். உடல் தடுக்கிறது, நஃப்ஸ் தடுக்கிறது. நாம் நஃப்ஸையும் உடலையும் நம்முடையவர்களாக பார்க்க கூடாது, இந்த விஷயங்களில் எதிரியாக பார்க்க வேண்டும். உனக்கு இன்பமா? உனக்கு இன்பம் கபுரில் இருக்கிறது. இன்பம் இங்க நான் தர மாட்டேன், உனக்காக என்னுடைய இரவுகளை நான் வீணாக்க மாட்டேன், நீ பகலில் தூங்கி விழித்திரு, அது எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய இரவு எனக்கு வேணும். அன்பான சகோதரர்களே, நமக்குள்ளே ஒரு போர், நமக்குள்ள ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும். ரூஹுக்கும் நஃப்ஸுக்கும் இடையில் இந்த யுத்தத்தை நாங்கள் ஏற்படுத்தி விட்டால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம் நம்முடைய ரூஹலுக்கு தான். இதையெல்லாம் நமக்கு இலகுவாகிவிடும், நமக்கு இதையெல்லாம் செய்வது ஒரு கஷ்டமாக இருக்க மாட்டாது. உடல்களை பழக்குவோம், இந்த இரவு காலங்களை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. நாம் வாலிபர்களா? நாம் வாலிபத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். வாலிபத்தில் நாம் தொழக்கூடிய இந்த தொழுகைகள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வயோதிபத்தை வெளிச்சமானதாக ஆக்கும். நாம் தமஷரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மனித்தகல்லாஹ் ஃபீ உன்ஃபுவானி ஷபாபி, யார் வாலிப பருவத்திலே அல்லாவை சந்தோஷப்படுத்தி அல்லாவை பயந்து பக்குவமாக வாழ்கிறார்களோ அவர்கள் வயோதிபத்துக்கு வரும்பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுப்பார். நம்முடைய எதிர்காலங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் பெறக்கூடிய பட்டங்கள் பதவிகள் அல்ல அதற்கு காரணமாக அமைய போகிறது. நம்முடைய எதிர்காலங்கள் வெளிச்சமாக எதிர்காலங்கள் வெளிச்சமாக அமைவதற்கு நம்முடைய வாலிபங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். திருமணத்துக்கு பின்னால் மிக வெளிச்சமான சுத்தமான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? திருமணத்துக்கு முன்னால இருக்கிற வாழ்க்கை சுத்தமாக இருக்கட்டும். யாருடைய இரவுகள் அசிங்கமாக இருக்குமோ அவருடைய பகல்கள் வெளிச்சமாக இருக்க மாட்டாது, இருண்டு போய்விடும். சூரியன் உதயமாகிறது, உலகமே வெளிச்சமாகிறது, ஆனால் இவருக்கு விடியல் வரமாட்டாது. இவருடைய கல்பு வெளிச்சமாக மாட்டாது, இவருடைய முகத்தில் வெளிச்சம் இருக்க மாட்டாது, இபாதத்துகளில் வெளிச்சம் இருக்க மாட்டாது. இரவுகள் அழகாக அமைந்து விட்டால் பகல் காலங்கள் வெளிச்சமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, இரவு காலங்களை பயன்படுத்திக் கொள்வோம். இரவின் ஆரம்பத்திலிருந்து இரவு முடிகிற வரைக்கும் உள்ள நேரங்கள் அல்லாஹ்வுக்கு மிக திருப்திகரமானதாக அமைய வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு இருந்தால் இன்றே நாம் அதற்கு தயாராகிறோம். அதுபோல நாளைய தஹஜ்ஜுதுக்காக இன்றே நாம் தயாராக வேண்டும். சலஃபு ஸாலிஹீன்களுடைய தஹஜ்ஜுதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இன்று திருமணம் முடித்தார், அவர் வரக்கூடிய இரவை எவ்வளவு ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ அதுபோல, இது வெறும் வார்த்தைக்கு சொல்லவில்லை, இது உண்மை. இதற்கு சான்றாக அவருடைய நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. இன்று திருமணம் முடித்தவர் தனக்கு வரக்கூடிய இரவை எவ்வளவு ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ அதை விடவும் அவர்கள் வரக்கூடிய தஹஜ்ஜுதை ஆசையுடன் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த இரவு நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அவனுடன் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவனை புகழ்வதற்கு புதிய புதிய புகழ் வார்த்தைகளை தயார் செய்து கொண்டு போவார்கள். நாம் எத்தனை வார்த்தைகளால் அவனை புகழ்ந்திருக்கிறோம். அவனுக்கு அரபி தேவையில்லை, நம்மிடத்தில் இருக்கிற தமிழ் போதும், நம்மிடத்தில் இருக்கிற ஆங்கிலம் போதும், நாம் பேசுகிற பாஷை போதும், எதையும் அவன் விளங்கிக் கொள்வான். அவனை வித்தியாசமாக புகழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முயற்சி செய்து வித்தியாசமான புகழ் வார்த்தைகளுடன் அவனை நெருங்கினால் அவனுடைய நெருக்கத்தை பெறுவது லேசான ஒரு விஷயம். மக்களிடத்தில் அழகாக பேசுகிறோம், நம்முடைய அழகை பேச்சின் அழகை அவனுக்கு முன்னால் காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு விலாயத் கிடைக்கும், அவனுடைய மிக நெருக்கமான உறவு நமக்கு கிடைக்கும். நம்முடைய தேவைகளை அவனே பாரமெடுத்து விடுவான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா? யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. வாழ்க்கையின் கடைசி பகுதியை, ஆரம்ப பகுதியை விடவும் சிறப்பானதாக வெளிச்சமானதாக ஆக்கி வைப்பாயா. கடைசி முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைப்பாயா. கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயா. நீ விரும்பக்கூடிய அமல்களில் எங்களை விருப்பத்துடன் ஈடுபடுத்துவாயாக. நீ வெறுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலிருந்தும் எங்களையும் எங்கள் சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாயாக. ஆகிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ சலாமன் வ தமீன்.